இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கடைசி கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பல சபைகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு சபையில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் நல்லவங்க, மற்றவங்கள்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க, நம்ம தான் வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்கவுங்க நினச்சிக்கிறாங்க. சிஎஸ்காரங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, பெந்தகோஸ்காரங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. பெந்தகோஸ் சபை மாதிரி நிறைய சபைகள் இருக்குது உலகத்தில், எத்தனையோ சபைகள் இருக்குது. எல்லா சபைகளும் ஒவ்வொரு உபதேசத்தை வைத்து கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் என்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், இந்த கிறிஸ்தவர்களுடைய முற்பிதாக்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஒன்று குருந்தியர் 10:1-13
சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
போதும் இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ தேவனுக்கென்று ஒரு ஜனம் தேவைப்பட்டது. அந்த ஜனங்களை தேவன் தம்முடைய அற்புதங்கள்னாலும் அதிசயங்கள்னாலும் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்து மோசே என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் அந்த ஜனங்களை அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட செய்கிறார். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தின்படி பார்க்கும்போது 600,000 புருஷர்கள் அப்படின்னா மொத்தமாக கணக்கூட்டினா எப்படியும் ஒரு 25,000 பேர் இருந்திருக்கும். அவங்க மனைவிக அவங்க பிள்ளைக கூட மற்ற புறஜாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 25,000 பேர் ஒரு தேசத்துலேருந்து புறப்பட்டு வேறொரு தேசத்துக்கு அப்படியே கால்நடையாக நடந்து போகிறாங்க. அப்போ அந்த சரித்திரத்தில் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உதாரணத்தோடு நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் முதலாவது சமுத்திரத்தின் வழியாக ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அப்படின்னா செங்கடலை கடந்து வருகிறார்கள். அப்போ சமுத்திரத்தினாலே ஞானஸ்தானம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். எப்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவ சபையிலையும் இருக்கும். ஒன்றா தண்ணி தெளிக்கிறதா இருக்கும், இல்லை முழுகிறதா இருக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து ஞானஸ்தானங்கிற பெயரில் வந்து ஏதோ ஒரு காரியம் செய்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். அப்போ எல்லாரும் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேகத்தினாலே ஞானஸ்தானம், அப்புறம் அக்னியினாலே ஞானஸ்தானம். இப்படி ஞானஸ்தானம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஞானஸ்தானம். அப்போ ஜலத்திலே ஞானஸ்தானம் சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜலம்னா ஆவிக்குரிய அர்த்தம், தேவனுடைய வார்த்தையின் அர்த்தம். எப்படி வந்து பள்ளமான இடத்துல தண்ணி நிற்கிதோ அதே மாதிரி தாழ்மையானவர்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் வாசம் செய்யும். தண்ணி எப்படி நிறைய திரளாக கடல் நிறையா இருக்குதோ அதே மாதிரி அறிவும் திரளான அறிவாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அறிவு பெரிய பெரிய வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவன் வந்து அறிவை கொடுத்துருக்கிறார் ஜனங்களுக்கு. விசேஷமாக இந்த கடைசி கால தலைமுறைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஜலத்தினால் ஞானஸ்தானம் அப்படின்னா நம்முடைய அறிவு தேவனுடைய அறிவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்முடைய சொந்த அறிவை எடுத்துட்டு நாம் தேவனுடைய அறிவினால் நம்முடைய மனம் மறுரூபமாகிறது. அதுதான் தண்ணீரில் ஞானஸ்தானம், மேகத்தில் ஞானஸ்தானம். அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் போகும்போது நம்ம தலைக்கு மேலே மேகம் வருதோ, அதே மாதிரி நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனைகளிலே எப்பொழுதுமே நிலைத்து கொண்டிருக்கும். நம்ம செய்கிற வேலையிலெல்லாம் நம்மளை சிந்தனைகள் நம்மளை வழி நடத்தும். அப்போ நம்ம போகிற இடங்களெல்லாம் தேவனுடைய ஆலோசனை நம்மளை வழி நடத்துகிறது. அப்போ பகலிலேயும் ராத்திரியிலேயும், பகல்லேன்னு சொன்னால் நம்ம நல்லா தெரியும் போது ஒரு வேலையை எப்படி செய்வது என்கிற காரியத்தை உணர்த்தி அந்த நல்ல வழியிலே தேவனுடைய வசனம் நம்மளை நடத்துகிறது. இரவிலே வந்து அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துகிறது. இரவிலே வழி நடத்துகிறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நானே ரெண்டு அர்த்தம் சொல்லியாச்சு. இன்னும் இரவிலே தேவனுடைய வசனம் அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துகிறது, ஆவிக்குரிய அர்த்தம். இன்னைக்கு எப்படி இரவில் இருந்து நம்மளுக்கு தேவனுடைய வசனம் வழி நடத்துகிறது? ஏன்னா நம்மெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்களாக இருந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இப்படி பலவிதமான வருஷங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ந்துருக்குது, நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். வசனம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்களுக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மேகத்தினாலே ஞானஸ்தானம் அப்படின்னா நம்முடைய போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய ஆலோசனை நம்மளை வழிநடத்தி கொண்டு போய் அந்த காரியத்தை செய்கிறது. அதான் பகலில் மேகத்தினாலே ஞானஸ்தானம், இரவிலே ஞானஸ்தானம். இரவிலேங்கிறது அக்னி ஸ்தம்பம். இரவிலே எப்படி இரவில் அக்னி ஸ்தம்பம் நம்மளை வழி நடத்துது? கரெக்டு. இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளான சூழ்நிலை கரெக்டு. இருளுக்கு அர்த்தம் இருள். அன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் இருளில் வந்து தேவனுடைய வசனம் நம்மளை வழி நடத்துது. இந்த இருளுக்கு அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல, அப்போ தானே புரியும் எல்லாத்துக்கும். அறியாமை, கரெக்ட். அறியாமையில் நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது அந்த அறியாமை நீங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்முடைய அறியாமல் வரும்போது நம்மளுக்கு அது உதவி செய்யும். அப்போ தேவனுடைய வசனம் இருதயத்தில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஞாபக சக்தியே வராது. நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்தித்து தியானிச்சிருந்தால் தான் அந்த சரியான நேரத்தில் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த ஞாபகப்படுத்துறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்னி ஸ்தம்பம். அப்போ இருளிலே அறியாமையிலே நாம் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை எப்படி செய்வது, எப்படி நிறைவேற்றுவது என்கிற காரியத்தை தெரியாமல் இருக்கிற சமயத்தில் நாம் வந்து தள்ளாடிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி எங்கெங்கே டாக்டர் போய் பார்த்தும் சரியாகலை. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நாம் இப்போ ஜபம் பண்ணணும். அப்போ அறியாமை, அறியாமைங்கிறது எந்த நேரத்தில் என்ன செய்கிறதுங்கிறது தெரியாமல் தவிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுவது தான். அப்போ அப்படி செய்யும்போது அந்த வந்து சரியான பதில் நம்மளுக்கு கிடைக்கிறது. தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்குறார். காரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் சம்பவிக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றுமே சம்பவிக்காது. ஆனால் ஏதாவது சம்பவிச்சதுன்னா அதுதான் கடைசியாக இருக்கும். அதான் வந்து தேவ ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளான வித்தியாசம். ஏன்னா வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஜனங்களை வழி நடத்துவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி அப்படி வழி மாறி போகும்போது இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும்னு எப்படி ஆடு மேய்ப்பன் குச்சியை வச்சு தட்டி தட்டி கொண்டு போகிறானோ அதே மாதிரி வந்து பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டி 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 தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியில் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி வந்து வழி நெருக்கமும் இடுக்கமுமாக இருக்கிறது. அது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நம்ம பரலோகம் மாதிரி நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே நம்ம மேந்துட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. கிடையாது. தேவனுடைய ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது பரலோகத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமும் நெருக்கமும் துன்பமும் சோதனைகளும் கலந்து வந்திருக்கும். சோத்திரம். அப்போ இரவில் ஞானஸ்தானம், அக்னி ஞானஸ்தானங்கிறது தேவனுடைய வார்த்தைகளை தேவன் ஞாபகப்படுத்தி நம்மளை வழிநடத்துகிறது. அப்புறம் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான கண்மலையின் போஜனத்தை சாப்பிட்டார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்பா? ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமாம், தேவ ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் சொல்லி கேட்டால் நித்திய ஜீவ வார்த்தைகளை அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நித்திய ஜீவ வார்த்தைகள் தான் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கார். அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு நேரடியாக அந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்மளுக்கு என்னங்கிறது எடுத்து உணர்த்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்பொழுது அந்த ஜனங்கிட்ட சொல்கிறார் என்னென்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பல இடங்களை சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அதே ஆள் இப்போ நேரடியாக வந்திருக்கிறார். ஏதாவது சந்தேகம் தான் நீ கேட்டுக்கோ. அப்போ ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தப்போ நேரடியாக நித்திய ஜீவ வார்த்தைகளை கேட்டது போல நம்முடைய முற்பிதாக்களும் வனாந்தரத்தில் இருக்கிற சமயத்தில் மோசையின் மூலம் நியாயப்பிரமாணத்தை பெற்றதும் கிறிஸ்துவினால தான். அப்போ கிறிஸ்து தான் அந்த நியாயப்பிரமாணத்தை மோசைக்கு அன்னைக்கு எழுதி கொடுத்தார். அதனால தான் பூமியில் வரும்போது பூர்வத்தார் குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே ஆள் தான் இங்கே வந்திருக்கிறார். அதனால் அது கூட இருக்கிறத நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்குங்க, அல்லது அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறாரு, அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுகிறாரு. அப்போ ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்படின்னா ஞான போஜனத்தை புசித்தார்கள்னா ஆவிக்குரிய ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் வந்து சீசர்கள் கேட்குறாங்க, இதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஞான போஜனம் அப்போங்கிறது வந்து நம்ம சிந்தித்து தியானித்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது. யோவான் 6:26 வாசிங்க பார்ப்போம். யோவான் 6:26 நிறைய பேர் வந்து அற்புதம் தேடி தேடி தான் ஆண்டவர் பின்பற்றி வர்றாங்க. ஆனா அங்க வந்து வர்ற ஜனங்கள் என்ன தேடி வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பம் புசிச்சதுனாலே அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சபடினாலே மீண்டும் அநேக ரகசியங்களை கேட்கும்படியாக ஆண்டவரை பின்பற்றி வர்றார்கள். அப்போ நிறைய பேர் வந்து அற்புத அடையாளத்தை தேடி வர்றாங்க, நிறைய பேர் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ரகசியங்களை ஞான வார்த்தைகளை கேட்கும்படியாக அன்றைக்கே அந்த மாதிரி ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்காங்க. அந்த மாதிரி ராத்திரியில் வந்து கொர்நெல்லி, நூற்றுக்கு அதிபதியான கொர்நெல்லி என்ன பண்ணுறான், அவன் ராத்திரியில் வரான் யாருக்கும் தெரியாமல். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞான போஜனத்தை சாப்பிடும்படியாக அவர் வந்து ரகசியமாய் வருகிறார். இப்படியாக ஞான கண்மலனுடைய போஜனத்தை புசிப்பதற்காக தேவனை தேடி தேடி போகிறவர்களுக்கு தான் அந்த ஞான கண்மலனுடைய தண்ணீரும் ஞான கண்மலனுடைய போஜனமும் சாப்பிட முடியும். அப்போ அந்த ருசியை பார்த்தவங்க தான் தொடர்ந்து தொடர்ந்து வேதத்தை வாசிக்க முடியும், சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும். அப்போ வேத வார்த்தையினுடைய ருசி என்னங்கிறது, இப்போ ரொம்ப தாகமாக இருக்கிறோம், தண்ணி குடித்தா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் தாகம் அடங்கியிருக்குது. அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், தேடணும் தேடணும்னு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு ஆலோசனை கிடைக்கும்போது நம்முடைய ஆத்மா இளைப்பாக இருக்கிறது. அப்போ அந்த ஆலோசனை எங்கேருந்து வருது, நித்திய ஜீவ வார்த்தைகளிலிருந்து அந்த ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி நம்முடைய இருதயம் இந்த வந்து இந்த மாதிரி காரியத்தை தெரிஞ்சால் நல்லது, இந்த மாதிரி காரியத்தில் நம்ம பயிற்சி எடுத்தால் நல்லது, அல்லது நம்ம பையனை படிக்க வைக்கணும், அப்படியெல்லாம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில் இப்படி இப்படியெல்லாம் திட்டம் போட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு பெரிய திட்டத்தை போடுறோம். அப்போ அதுக்குண்டான அறிவு எங்கேருந்து வரும், அது தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் தேவன் அளவை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய அப்பத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறது தான் அப்பம் புசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ருசி இருதயத்தில் சிந்தனையில் உணர்ந்தவங்க அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள் தான் தொடர்ந்தும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பார்கள், சிந்திப்பார்கள். அப்போ சிந்திக்கிறதுனால இருக்கிற நன்மை என்னன்னு தெரியாதவங்க அதை சிந்திக்க மாட்டாங்க. அல்லது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால இருக்கிற நன்மையை தெரியாதவங்க அதை வாசிக்க மாட்டாங்க. நம்ம கேட்டால் மட்டும் போதுமே, அதை ஞாயிற்றுக்கிழமை போகிறோமே, வெள்ளிக்கிழமை போகிறோமே, நம்ம தானே கேட்குறோம், அது போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் அதுக்குண்டான ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம்மளே தேடி வாசிக்கும்போது, நம்மளே கொஞ்சம் சிந்திக்கும்போது, நம்மளே தியானிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, நம்முடைய சோதனையான நேரங்களிலே நம்மை தேவனுடைய வார்த்தையானது நம்மை வழி நடத்துகிறது. சோத்ரம். இப்போ விட்டது வாசிப்போம், ஒன்று கொரிந்தியர் 10 6 வாசிப்போம், 6-13.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 73,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 5 ஆசீர்வாதங்களை அந்த நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் பெற்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ எகிப்திலேருந்து புறப்பட்டிருக்காங்க. அப்படின்னா புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை தெரியும் பொழுது எகிப்திலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி வந்து 5 ஆசீர்வாதங்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் ஞானஸ்தானம், மேகத்தினால் ஞானஸ்தானம், அக்னியினால் ஞானஸ்தானம், அப்புறம் ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறது, ஞான போஜனத்தை புசிப்பது, 5 ஆசீர்வாதத்தை இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படியெல்லாம் பெற்றிருந்தாலும் தேவன் அவர்களில் அநேகமான இடத்தில் மேல் பிரியமாக இருக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணம் 5 பாவங்களை இந்த முற்பிதாக்கள் செய்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துலேருந்து வர்ற சமயத்தில் இந்த 5 ஆசீர்வாதங்களே ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் இவர்களுக்குள்ளே 5 பாவங்கள் காணப்படுகிறது. முதல்ல என்ன பாவம்னு கேட்டிங்கன்னா, இச்சை. இச்சைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முற்பிதாக்கள் எப்படி இச்சித்தாங்க சொல்லுங்க பாப்போம். பைபிளில் வாசித்தவங்க நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடு, சாப்பாடு நல்லா ருசியாக வேணும். நாங்கள் அப்படி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன், இங்கே இப்படி இருக்கிறோம், இப்படி கேட்டுங்க சாப்பிட்டா. அப்போ பூமிக்குரிய காரியங்களில் இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல வகை வகையான சாப்பாடு. இச்சைனா பேராசை, இச்சைனா பேராசை. நல்லா துணி போடணும், நல்லா கௌரவமாக இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆனால் நல்லது தான், ஆனால் தேவன் கொடுத்தாருனா நல்லது. ஆனால் தேவன் கொடுக்காம நாமளாவது தேடி 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 போனோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், சரி நீ அதை தேடி போகிறதுனால நீ அதையே தேடிக்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். ஆமாம். அப்புறம் தேடி தேடி போய் அப்புறம் எங்கேயோ போய் உட்காந்து நின்றுட்டு இருப்போம். அடாடாடாடா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பித்தேன், இப்போ எதையோ தேடி எங்கேயோ வந்து நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு மூளையில் போய் நின்றுட்டுருப்போம். ஆண்டவர் நம்ம இச்சையின்படி நடக்கிறதுக்கு பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஒரு தடவை சொல்லுவார், 2 சொல்லுவார். அப்படின்னா நம்ம மனசாட்சியை நம்மளுக்கு உணர்த்தும், இதை செய்யாத, இப்படி இச்சிக்காத, நாய்க்கு நாக்கு ருசியாக கேட்காத, இப்படி பேராசப்படாத, அப்படி பண்ணாத, அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவன் அப்படி இருக்கானேன்னு நான் இப்படி இருக்குன்னு நினைக்காத. 1-2 ஆண்டவர் சொல்லுவார், கேட்காம அப்படியே போகும்போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் விட்டுருவார். ஆமாம், நியமம் விட்டு அப்புறம் எங்கேயோ கடன் விட்டுருவார். ஆமாம். அப்புறம் அங்கே போய் உட்காந்து ஆடா ஆடா ஆடா, நம்ம கூட இருந்தவங்களாம் வேற எங்கேயா போயிட்டுருக்காங்க, நம்ம வேற எங்கேயே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு பார்க்க நினச்சி பார்க்க முடியும். அதனால் நம்முடைய முற்பதாக்கள்கிட்ட வந்து இச்சைங்கிறது நிறைய இருந்தது, பேராசை. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராசை இருக்குது, சீக்கிரம் பணக்காரன் ஆகிடணும், சீக்கிரம் மேலே வந்துடணும், நல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும், விதவிதமான துணியை போடணும், அப்படி வந்து இச்சை பேராசை எல்லாத்துலேயும் ஒரு பேராசை, அந்த பேராசைங்கிறது இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஏழாம் வசனம், ஜனங்கள் புசிக்க குடிக்கவும்
உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி
எப்படி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள்? எப்படி பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். வேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பாப்பா. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். ஆஹா, அது இல்லை, அது வந்து வேற. இங்கே நம்முடைய முற்பிதாக்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சில விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்களாக. சொல்லுங்க பாப்பா என்ன இதுன்ட்டு, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள இது நடக்குது, அது கரெக்டு. ஆனால் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் இல்லை, இல்லை இல்லை. ஆமா, சம்பவம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே கற்பனையை வாங்கறதுக்கு மலைக்கு போய் 40 நாள் ஆச்சு, 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் வரல, அப்புறம் என்ன ஆச்சோன்னு சொல்லி தெரியாம இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி ஆட்டம் பாட்டம் உண்டாக்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பயங்கர மேலதாளத்தோட கொண்டாடினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்கு சொல்லுங்க. அது என்ன காரணத்தினால அப்படி நடக்கு, இன்னைக்கு எப்படி நடக்காது? ஆரம்பத்தில் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உதாரணத்தோடு ஒப்பிட்டு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ள எப்படி நடக்குது? திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, இது எச்சரிப்புக்கு உண்டாகும்படி இன்னைக்கு கடைசி காலத்துல நம்மளுக்கு நடக்குது. கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். பைபிள்லேருந்து எப்போவுமே ரகசியமும் ஞான அர்த்தமும் அது இது கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இடறி போனாங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்போ இந்த திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த பழைய ஏற்பாட்டுடைய அந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தேன்னு வைங்களேன், அதே மாதிரி நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து வியாக்கியானம் பண்ண முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து என்ன பண்ணுறாரு, தேவனுடைய பிரமாணத்தை வாங்கும்படியாக மலைக்கு ஏறி போகிறாரு. அப்போ அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது. இப்போ மலைக்கு ஏறி போயிட்டு வரும்போது வர்றதுக்கு தாமதிக்குது, அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ தாமதிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குறாங்க, அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த கண்ணுக்குட்டி தான், இல்லை கண்ணுக்குட்டிக்கு முன்னால் உட்காந்து ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் உட்காந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறாங்க. செஞ்சிட்ருக்கும்போது உடனே மோசே இறங்கி வர்றாரு. அப்போ அதனுடைய எல்லா விதமான காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. யார் சொல்கிறது பார்ப்போம். கன்வென்ஷன் வைக்கிறாங்க, அது ரைட்டு. ஆனால் மோசே வந்து கல்மனையில் போய் பிரமாணத்தை வாங்கிறதுக்கு போனார், அப்போ அதுக்குரிய அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா அங்கிருந்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். மோசே மலைக்கு போனதுனால தான் இந்த பிரச்சனை ஆச்சு. மோசே கீழே இருந்திருந்தேன், அது அமெரிக்கிற பிரமாணத்தை வாங்க போனது வேற, அமெரிக்கா படிக்க போறது வேற. அது கீழே கூட்டம் நடக்குது, ஆனா மோச மலைக்கு ஏறி போறது, மோச பிரமாணத்தை வாங்கறதுக்கு ஆண்டவர். அது ஆண்டவர் சமூகத்தில் இல்ல மோச போயிருக்காரு, தற்பலங்களை வாங்கறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் இல்ல மோச போயிருக்காரு. சோத்திரம் சோத்திரம் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. எப்படின்னா மோசை வந்து பிரமாணத்தை வாங்கிறதுக்கு மலையில் ஏறி போனது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ணியிருக்காருன்னா பரலோகத்துக்கு ஏறி போயிருக்காரு. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் இப்படி தான் வந்து ஒப்பிட்டு பேசுறது. அப்ப போயிட்டு என்ன சொன்னாரு, போகும்போது என்ன சொன்னாரு, நான் போவேன் திரும்பி வருவேன், உங்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்த போகிறேன், திரும்பி வருவேன். அப்ப திரும்பி வர வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும், நீங்க பரிசுத்தாவிலே நிலைத்து இருக்கணும். உங்களை வெறுமையாக விடேன், உங்களை தனியாக விடேன். ஆமா, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போவேன், போனதுக்கப்புறம் திரும்பி வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா போனவர் போனவர் தான், வரமாட்டார், வர தாமதிக்குது. ஏன்னா 2000 வருஷத்தில் பைபிள் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னு சொன்னாங்க, இன்னும் நிறைவேறலையே, ஒவ்வொன்றா நடந்துருக்குன்னு சொன்னாங்க, நடக்கலையே. அதனால இயேசு கிறிஸ்து போனவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குல உருவாயிடுச்சு. அப்போ வரமாட்டார்னு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், 2000 இல்லை, அவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ 2000 ஆச்சு, இப்போ 2015 ஆச்சு, போனவர் வரமாட்டார், போனவருக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஆவிக்குரிய நிலைமையில் வழி நடத்துறது யாரு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஜனங்களாம் யாரை பிடிச்சாங்க. ஆமாம், ஆரோனை பிடிச்சிட்டாங்க. ஆரோனை பிடிச்சிட்டாங்க. ஆரோன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி போட்டு அவன் வந்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கிட்டான், ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டான். கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தது, இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த போகுதுன்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால் எல்லாரும் ஆட்டமும் பாட்டமும் உட்காந்து சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க. கண்ணுக்குட்டின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாப்பா, யாருக்கு சொல்ல தெரியும். ஆ, கரெக்டாக சொல்லிட்டேன். மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி அதை ஒரு விக்கிரக பொருளாக மாற்றி அதுக்கு முன்னால் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருக்குது. மற்ற சபையிலெல்லாம் போச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் எந்திரிக்கம்பாங்க, அப்புறம் உட்காரும்பாங்க, அப்புறம் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு நின்று ரெண்டு பாட்டு, உட்காந்து ரெண்டு பாட்டு, அப்படி மாற்றி மாற்றி உக்காந்து எக்ஸசைஸ் கொடுத்து ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் அப்படின்னு விசேஷ கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சாப்பாடு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அந்த வந்து சரித்திர புருஷனாக இயேசுவை மையப்படுத்தி இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வழி விலகி எங்கேயோ போயிட்டாங்க. அந்த கண்ணுக்குட்டியை அவங்கள எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தது, அல்லது சரித்திர பூசனாக இயேசுவா வந்து நம்முடைய பாவங்கள்லேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது கிடையாது, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை தான் நம்ம எடுக்கணும். மொழியை எழுத்தின்படியே இருக்கிற காரியத்தை எடுத்தோம்னா நம்ம இடறி போவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் சரித்திர புருஷனாக இயேசு அப்படின்னு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மாதிரி காரியங்களும் தான் தேடி தேடி போகிறாங்களே ஒழிய தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறுவதற்கு தேவனுடைய வார்த்தையை யாரும் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீர சுகம் வேணும், பணக்காரன் ஆகணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், சரீரத்தில் மட்டும் நல்லா ஜாலியாக இருந்துக்கணும், ஆனால் ஆவி ஆத்மாவை ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. அப்படி வந்து இன்றைக்கு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் அப்படின்னா பிரசங்கம் பண்ணவும் எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு எந்திரிச்சு எல்லாம் இன்றைக்கி வந்து விக்கிரகாராதனைக்காரராக மாறியிருக்காங்க. ஆ, அதுக்கடுத்து வாசிப்போம் 1 Corinthians 10. வேசித்தனம் பண்ணி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கையை முறித்து இன்னைக்கு தாங்களாகவே எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு அடுத்தது,
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள்,
பாம்பு அவனை பிடிச்சி கடிக்கும். இல்ல, அது கிறிஸ்துவை பரீட்சை
பார்க்க,
இல்ல கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தா பாம்பு அவனை கடிக்கும். ஆமா, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தா பாம்பு அவனை கடிக்கும். என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறதுனா கிறிஸ்துவனுடைய எழுத்தின்படி இருக்கிற காரியம் இருக்குது, ஆவிக்குரிய காரியம் இருக்குது. அப்ப எழுத்தின்படி இருக்கிற காரியத்தை வந்து தான் உண்மைன்னு சொல்லி நம்பி போனா அவன் பாம்பினுடைய தலையை பிடிக்க போறான். ஆனால் பாம்புடைய வாழை பிடிச்சா அந்த பாம்பு வந்து கையில் நல்ல ஒரு கோலாக மாறிடும். ஆனால் பாம்பு வந்து தலை பிடிக்க போனால் அந்த பாம்பு அவனை கடிக்கும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட எழுத்தின்படியான காரியங்களை செய்கிறதுக்கு போனால் அந்த எழுத்தின்படியான காரியங்களில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சிந்திச்சாங்கன்னா அவங்கள வந்து தீமை மேற்கொள்ளும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எழுத்தின்படி உண்டான காரியம் இருக்குது, ஆவிக்குரிய காரியம் இருக்குது. எழுத்தின்படின்னு சொன்னால் அற்புத அடையாளங்களை செய்கிறது அப்படின்னா சரீர சம்மந்தப்பட்ட காரியங்களில் இருந்து திரும்பி அதை அழிஞ்சு போகும். அந்த சரீரம் மறிக்கும் போது அந்த அற்புத அடையாளம் அதோட போயிடும். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் ஆவி ஆத்மாவில் வந்து அவங்க மறுரூபம் அடைகிறதுக்கு நித்தியஜீவ வார்த்தைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க மறுத்தாலும் அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு பிரயோஜனப்படும். அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவை பண்பற்றவர்கள் எல்லாருமே சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் பின்பற்றுறாங்க. இப்படி வந்து நினச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து தீமை மேற்கொள்ளும், ஆனால் எழுத்து கொள்ளும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள்னு சொன்னால் அந்த தீமையை வந்து மேற்கொள்றதுக்கு கிறிஸ்து கொடுத்த நித்தியஜீவ வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த தீமையை மேற்கொள்ளுகிறோம். அப்படின்னா பாம்பினுடைய வாழை பிடிச்சா அது கையில் நல்ல கோலாக மாறிடும். அப்படின்னா கிறிஸ்து வந்து தீமையை மேற்கொண்டதுனால அது வந்து நல்ல பிரமாணமாக மாறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இயேசுங்கிற நிலைமையில் பின்பற்றும்போது அவன் அற்புத அடையாளத்தை பின்பற்றி தான் ஆண்டவரை பின்பற்றுகிறான். கிறிஸ்துங்கிற நிலைமையில் பின்பற்றும்போது கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளையும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் பின்பற்றுகிறான். அப்போ இன்றைக்கி வந்து கிறிஸ்துவனுடைய எந்த பகுதி வேணும்? ஆமாம், அப்போ எழுத்தின்படி இருக்கிற காரியங்களை பின்பற்றி போனானா அவனை தீமை மேற்கொள்ளும், அப்படின்னா தீமை அவனை கடிக்கும். ஆமாம், பாம்பு கடிக்காது, தீமையை மேற்கொள்கிறான். அந்த தீமையை நன்மையினாலே மேற்கொள்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தையினால தான் தீமையை நன்மையினாலே ஜெயம் கொள்ள முடியும். அப்போ சரீரப்பிரகாரமான அற்புத அடையாளங்களை தேடி போனால் தீமையை மேற்கொள்ளக்கூடிய காரியம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் அற்புத அடையாளம் தான். அந்த அற்புத அடையாளம் கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அல்லது கொஞ்ச நாளில் அந்த அற்புத அடையாளங்கள் போய் அவனுடைய சரீரம் மரணமடையும். ஆனால் அவனுடைய ஆத்மா ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லோரும் கிறிஸ்துவை பரிச்சு பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளம் தேவையா, கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் தேவையா? வார்த்தைகள் தான் தேவை. ஆனால் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களும் 99% அற்புத அடையாளத்தை தேடி தான் ஓடுறாங்க. அப்படி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டது போல தீமையினால் அவர்களே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அதுக்கு அடுத்தது வாசிப்போம்.
அவர்கள் சிலர் முழுமுழுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முழுமுழுக்காதீர்கள்.
ஆ, அதுக்கு அடுத்தது வாசிப்போம்.
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன். மனுஷருக்கு நேர்ந்துகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனைகளோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
போதும். அப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது முறுமுறுக்கிறது. எப்படி சோதனை வந்தாச்சுன்னா உடனே முறுமுறுப்பு தான். சோதனைன்னா எப்படி, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் இல்லை எனக்கு மட்டும் வந்திருக்குது? ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சோதித்து அவங்கள வந்து சோதிக்கப்பட்ட பின்பு அவர்களை சுத்த பொண்ணாக தீர்மானிக்கிறார். அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறது. உபாகமம் 4:34. உபாகமம் 4:34.
அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணதுண்டோ என்று நீ விசாரித்து பார்.
போதும். அப்ப தேவனுடைய ஜனங்கள்னா கண்டிப்பா சோதனை வரும். சோதனை இல்லாம ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காணாம தேசத்துக்கு கொண்டு போறது இல்லை. சோதனைகளை சகிக்காதவங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போறது இல்லை. அப்போ உண்மையாக தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சோதனை வரும். ஆனால் சோதனை வந்தாலும் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அந்த சோதனையை வந்து தப்பித்து கொள்ளும்படியாக அதற்கு போக்கையும் தேவன் உண்டாக்குவார். அப்போ இந்த சோதனையை தப்பித்து கொள்வதான போக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல அல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்மளுக்குள்ளே முறுமுறுப்பு நடக்குது. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கு அப்படின்னா தப்பித்து கொள்ளும்படியாக மாற்று வழிகள். ஒரு சோதனை வந்துருச்சு, அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக மாற்று வழி அல்லது வேறு தந்திரங்கள் அல்லது ஏதாவது ஒரு யோசனைகள், மாற்று யோசனைகள். இந்த காரியம் இப்படி நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணும், வேறு என்ன காரியங்களை செஞ்சு இதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த மாற்று வழி நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும், அல்லது மாற்று வழி தெரியாமல் இருக்குது அப்படின்னா என்ன, அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முறுமுறுப்பு தான் உண்டாயிடும். அப்போ சோதனையை தாங்கணும் அல்லது சோதனையில் மாற்று வழியை கண்டுபிடிக்கிறோம். சோதனையை தாங்க முடியல அல்லது மாற்று வழியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உடனே முறுமுறுப்பு உருவாயிரும். ஆமாம், முறுமுறுக்கிறது. ஆனால் காரணம், தேவன் வந்து மாற்று வழிகளை உண்டாக்கி வச்சிருக்கார். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் மனுஷனை அவனுடைய புத்தியை கூர்மையாக்குகிறார். நீ சோம்பேறியாக இருக்காத, இதை சிந்தி, இதை தியானி, நீ இப்படி பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை இருக்கிற சமயத்தில் நீ இந்த மாதிரி யோசனை பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆலோசனையை உடனே நாம் சிந்தித்து தியானித்து அந்த மாற்று வழியில் கண்டுபிடிச்சி அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க பார்க்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு சோதனை வந்துருச்சேன்னா அப்படியே உட்காந்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சோதனை சோதனை சோதனைன்னு அதுலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து தேவன் வந்து சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான மாற்று வழிகளை கண்டறிய முடியவில்லை. அப்போ முறுமுறுத்துக்கிட்ட இருந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறார்கள். யாக்கோப்பு 1:12-13-14. இப்ப சோதனை எப்படி வருது? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவன் அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம இந்த மாதிரி துணி போட்டிருக்க பத்தாவது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்து வாங்கணுன்னா ஒன்றா காசு இருக்கணும், அதுக்குன்னு இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் வாங்கிட்டான். அப்புறம் ஆமாம், வட்டிக்கு மேலே வட்டி ஏறிட்டு போகும். அப்படி வந்து நிறைய பேர் ஆமாம் சுயேச்சையினால் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போகிறது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பண ஆசையினால் இழுக்கப்பட்டு ஏதோ இலவசமாக சீட்டு கொடுத்துருக்குது, நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கிக்கன்னு சொல்லி கூப்பிட்றது, ஃபோன் பண்ணி சொல்கிறது, உங்களுக்கு பரிசு விழுந்துருக்குது நீங்கள் தாம்பரத்துக்கு வாங்க அப்படிங்கிறது. ஆமாம், இப்படியெல்லாம் போட்டு அவனை ஆசை காமிச்சு மோசம் பண்ணுறது. ஆமாம், மற்றவன் அப்படியே நிறைய சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளோ பணம் அடிச்சிருக்கு அப்படின்னு நீயே வச்சுக்கேன்றான், பிரச்சனை பிடிச்சி வச்சு. ஆமாம், பணம் கட்டுறோம்மா, அது நீயே வச்சுக்கேன்றான். ஒருத்தர் டீனாருந்து ரொம்ப தூரம் கம்பல் பண்ணி கூப்பிட்டான், ஏப்பா ஃப்ரீயாக வாங்க கொடுக்குறதா இருந்தால் நீ தான் என்னுடைய டோரில் கொண்டு வந்து நீ தான் டெலிவரி பண்ண, நான் எதுக்கு உன் வீட்டுக்கிட்ட வரணும் அப்படின்னு கேட்டான். முழிக்கிறான் வேலைங்களையும், ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் ஏன் அங்கே வரணும், ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா நீ எனக்கு என்னுடைய அட்ரஸுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிவிடு, நான் வாங்கிக்கிறேன். அப்படி வந்து இன்றைக்கு வந்து சுய இச்சினால் இழுக்கப்பட்டு தான் சோதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவன் நிறைய ஆசை காமிப்பான். மெட்ராஸில் பொதுவாகவே மெட்ராஸ்காரங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆசை காமிச்சு மோசம் பார்க்குறவங்க அர்த்தம். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அதில் போய் ஏமாந்து மாட்டி முழிச்சிக்கிட்டு இன்றைக்கி சோதனையில் ஆகப்பட்டுருக்காங்க. அதனால் எல்லாரும் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி ஒருவனும் சொல்லக்கூடாது. அவனவன் தன் சுயேச்சினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இப்படி சோதிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆவிக்குரிய மரணம் உடனே சம்பவிச்சிருது. அப்போ இன்றைக்கி வந்து இச்சையெல்லாம் வந்து பூரணமாகும்போது என்ன ஆகுது? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆமாம் ஆமாம். அப்போ இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய ரட்சிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே வருது. சோதனைனால சாகுது, அப்புறம் வந்து பைபிள் படிக்காதனால சாகுது, சிந்திக்காதனால சாகுது, தேவ ஜனங்களோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசாதனால சாகுது, மனப்பாட வசனம் படிக்காதனால ரட்சிப்பு சாகுது. ஞாபகம் மறை வருதுனாவே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை, அதுதான் அர்த்தம். ஒருத்தங்க ஞாபகம் மறதி வருதுனாவே அங்கே தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, அதனால தான் மறதியே உருவாகிறது. மறதியினால் அந்த பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா நாம் தேவனை நாம் வந்து தேடணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதுகளை குறித்து பேச வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை, மற்ற நாளெல்லாம் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் போதும்னு சொல்லி இருந்தோம்னா அது வந்து உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முற்பிதாக்கல்ல இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட ஞான கண்மலையின் போஜனத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து மேகத்தில் அக்னியிலையும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தான் கூட அநேகர் இடத்தில் பிரியமாக இருக்கவில்லை. அப்போ எழுத்தின்படியே அந்த காரியம் தான் செஞ்சுருக்காங்களே ஒழிய அது உண்மையான பொருளுக்கு வரல. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, மற்றவங்கிட்ட பேசுறதில்ல, மனசாட்சி சொல்கிறத கேட்கறதில்ல, அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாதுன்னு மனசாட்சியை சொல்லும். ஐயோ இது இப்படி ஆச்சுன்னு என்ன பண்ணோம், இப்படி ஆச்சுன்னு என்ன பண்ணணும், நம்ம மனசாட்சி சொல்கிறத மீறி தான் நம்ம வந்து சுயேச்சையில் இழுக்கப்படுகிறோம். அப்படி இழுக்கப்படும்போது நம்மளுக்கு நாம் என்ன ஆபத்து நினச்சோமோ அதே மாதிரி தான் வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நினைவின் பலனையே நான் உனக்கு கட்டளையிடுவேன். நீ என்ன எப்படி ஆபத்து வரும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி தான் உனக்கு ஆபத்து வரும். ஏன்னா சோதனையில் சகிக்கிற, சோதனையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கிற எல்லாத்துக்குமே அவன் எப்படி எப்படி இந்த ஆபத்து நம்மளுக்கு இந்த வார்த்தையை மீறி நடந்தால் நம்மளுக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே மாதிரி தான் அந்த ஆபத்து அவனுக்கு வரும். காரணம் தேவன் தான் அதை உணர்த்துறார். அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே தீமையை விட்டு விலகி அல்லது பேராசை விட்டு விலகி இச்சை விட்டு விலகி நாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு முறுமுறுக்கிற வேலையும் வேண்டாம். அந்த சோதனையில் போய் அகப்பட்டு நம்முடைய ரட்சிப்பும் நம்ம சாக கொடுக்க வேண்டாம். நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரியே இருந்து ஏழையாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம், எழுத்தின்படி இருக்கிற அந்த சோதனை நம்மளை கடிக்கவும் வேண்டாம். ஆ சோத்திரம். ரோமர் 10 1-2-3. ஆ சகோதரரே, இஸ்ரவேல் அப்படின்னா சகோதரரே, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இப்படித்தான் வாசிக்கிறாரிய பைபிளில் வாசிக்கிறது எப்படின்னா இப்படித்தான். சகோதரரே இஸ்ரவேலர் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து நல்ல வைராக்கியம் இருக்குது, அது நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆமாம், அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அவனால ஒவ்வொரு காரியத்தில் இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது, இப்படித்தான் ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறான். அப்போ தேவனுடைய அறிவு என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சிந்திக்கிறது இல்லை. திரும்பவும் எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்போ பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இருக்குது, அந்த பக்தி வைராக்கியம் தேவநீதியா மனுஷ நீதியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை படித்தாதான் தேவநீதி என்னங்கிறது தெரியும். அப்போ தேவநீதியை தேவனுடைய வார்த்தையை படித்து சிந்திக்காமல் இருக்கும்போது தேவநீதி என்னன்னு தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறான். அப்படின்னா மனுஷனுடைய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறான். அப்போ என்ன ஆகிறான், மனுஷன் அங்கே இடறி போய் விழுகிறான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிற அப்படி இருக்குன்னா இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாம் வந்து அவங்களுடைய சுயநீதி, அது தேவநீதி கிடையாது. தேவநீதினா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அறிவு என்ன சொல்லுது, தேவனுடைய காரியங்கள் என்ன உணர்த்துகிறது, அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அதை விட்டு போட்டு இவனாகவே சுயமாக ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு சுயநீதியை செஞ்சு இப்படி வளர்ந்துருன்னு சொல்லி நினச்சானா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருமா? பில்டிங் வளரும், வீடு வேணால் பெருசாக கட்டிக்கலாம், பெரிய பாஸ்டர்னு சொல்லிக்கலாம், ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. அவன் தேவநீதிக்கு வந்து சேர மாட்டான். அப்போ அவன் வந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடறி போகிறது. அப்போ நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம், ஆனால் அந்த வைராக்கியம் வந்து அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அது வந்து நம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்துவதற்கேற்ற வைராக்கியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சுயநீதியை நிலைநிறுத்துகிற பக்தி வைராக்கியம். ஆமாம், இல்லை படிக்க தெரியாதவங்க பிறந்தோம், ஆ நடந்தாலும் போதுமே, மனசாட்சியின்படி நடந்தாலும் போதுமே. 10 கற்பனையில் வந்து 5 கற்பனை தேவனுடைய கற்பனை, 5 கற்பனை மனுஷனுடைய கற்பனை. அப்போ நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனையில் முதல்ல அதுதானே வருது, தேவனுடைய காரியம் தானே வருது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல தேவனுடைய காரியத்தை அங்கே ஒப்பு கொடுத்துருக்கார். அப்போ விக்கிரகத்தை உண்டாக்காத அப்படிங்கிறது உடனே அது தேவனுடைய நீதி தான் அங்கே உணர்த்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் மனுஷன், உடனே புசிக்கவும் குடிக்கவும் உட்காந்து விளையாடவும் எழுந்திருந்து இங்கே ஒரு விக்கிரகத்தை
உண்டாக்கிட்டான்.
அப்படின்னா அதுக்கு ஓய்வுனால அங்கே மீறுறான், அது தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ பைபிள் படிக்க தெரிஞ்சவனுக்கு படிக்காமல் தெரியாதவனுக்கும் அது பொருந்தும். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, அது தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். அதெல்லாம் முடியாது. நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் படித்தாருந்தாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் எல்லாம் எழுத்தெல்லாம் இல்லை, மோசேமும் தான் முதல் முதல் எழுத்து எழுதி கொடுக்குறாரு. மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் பார்த்தீங்கன்னா 10 தலைமுறைக்கு மேலே வித்தியாசம். ஆபிரகாம் இருக்கிற டைம்லாம் எழுத்தே இல்லை, ஸ்கூலும் கிடையாது, எழுத்தே கிடையாது. எழுத்து முதல் முதல் எழுதி கொடுத்தது சீனாய் மலை மேலே அந்த கற்பனைகளில் எழுதின எழுத்து தான் முதல் எழுதின எழுத்து. அப்போ தான் மோசே எழுதி வாங்கிட்டு வர்றாரு. அப்போ தான் மனுஷனுக்கு எழுத்துனா என்னன்னு தெரியும். அதனால தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகுன்னு சொல்லி ஒரு பாடல் கூட இன்றைக்கி இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அன்னைக்கே இருந்தது. அது எப்போ எழுதி கொடுக்கப்பட்டது? மோசையின் மூலம் சீனாயன் மலையின் மேலே அது எழுதி கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னால்தான் தேவநீதி நிலைநிறுத்தினாங்கள்ல, எப்படி தன்னுடைய சிந்தனையில் நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆபேல் வந்து விசுவாசினாலே அவன் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ எழுத்தே இல்லையே, பாசையும் இல்லை எழுத்தும் இல்லை. தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து தேவனுக்கு இதுதான் செய்யணும், இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த முயற்சி செய்து இன்றைக்கி எல்லாரும் இடறி விழுகிறார்கள். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குதா, அல்லது சோதனை வந்திருக்குதா, அல்லது கிறிஸ்துவ பரீட்சை பார்க்கிறோமா, அல்லது இச்சையில் ஆகப்பட்டிருக்கிறோமா, அல்லது விக்கிரக ஆராதனை செய்கிறோமா, அல்லது புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உக்காந்து விளையாடுறதுக்கும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் தான் அது. புசிக்கவும் குடிக்கவும் உட்காந்து விளையாடவும் எழுதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஆமா, எல்லாத்துக்கும்
தான்.
ஆமா, அதனால எல்லா இதுலயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆமா ஆமாம், அப்படி நீங்கள் சொல்லும்போது வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது கெட்டா? அது அதனுடைய பொருள் என்னன்னு
கேட்டிங்கன்னா,
ஆமாம், ஒரு ஊழியக்காரன் சபையை தொடாமல் இருப்பது நல்லது. அவன் தொட்டானா அந்த சபையினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்போ சபையை தொட்டதுக்கப்புறம் சபையுடைய பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இவன் பாட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊர் ஊராக ஓடிட்டு இருந்தானா, அப்புறம் அவனுக்கு நியாயத்திருப்பு. அப்போ அது ஊழியக்காரனை பற்றி சொன்னது. அப்படியாக இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது? நம்முடைய முற்புதாக்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்குள்ள இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருக்குதா, அல்லது ஞான போஜனத்தை புசித்ததுனால நம்மளுக்கு ஞானம் அடைஞ்சிருக்கிறோமா, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்ததுனால நம்மளுக்கு தாகம் தீர்ந்துருக்குதா அப்படிங்கிறத நான் பரிசோதித்து எந்த இடத்துல தவறி இருக்கிறோமோ அந்த தவறுகளை நாம் சரிப்படுத்தினோம் என்று சொன்னால் சோதனையில் அகப்படாமல் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான வழியை தேவன் நம்மளுக்கு காட்டுவார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியான வழியை காட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போ உதாரணமாக கடன் நிறையா ஆகிப்போச்சு, கடன் நிறையா ஆனதுக்கெல்லாம் என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை விற்று எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம், இல்லைன்னா கடனே வாங்காமல் இருக்கணும். அப்போ அந்த அதை மாற்று வழிங்கிறது, உன் கை உனக்கு இடைஞ்சல் உண்டாக்குனா அந்த கையை வெட்டி போடு அப்படின்னு என்ன, அந்த கையை வெட்டவா சொல்லியிருக்குது? ஆ, செய்ய போகக்கூடாது, அதுதான் அதனுடைய அர்த்தம், கை இருக்காது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, எந்த காரியம் உனக்கு இடைஞ்சல் உண்டாக்குதோ அந்த காரியத்தை நீ வேண்டான்னு வெறுத்து விட்டுரு. இழுக்குது. அப்ப இழுக்குதுன்னா கை போய் மாட்டிக்குமா? அப்புறம் அப்போ கையை வெட்டவும் முடியும், எழுத்தின்படி கையை வெட்டவும் முடியாது. அதனால் ஆரம்பத்திலே வந்து அந்த செயலை விட்டு நம்ம விலகி மணந்திருப்பணும். அப்போ நான் இன்றைக்கி ரட்சியப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் இருந்திருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், ஞான கண்மலையின் தண்ணீர் குடிக்கிறோம், ஞான போஜனத்தை சாப்பிட்றோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இருதயத்தில் எந்த அளவுக்கு கிரியை செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரகசியங்களை தேடி தேடி இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு ஓடுவான், அந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு ஓடுவான். ஆவிக்குரிய நிலைமையில் எந்த மாற்றம் நடக்காது. அப்போ உலகம் முழுவதும் ஓடினாலும் எந்த ரகசியமும் அவனுக்கு தெரிய போகிறதும் இல்லை, ஆவிக்குரிய காரியத்தில் வளர போகிறதும் இல்லை. என்றைக்கு உட்காந்து பைபிளை படித்து சிந்தித்து தியானிக்கிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து ரொம்ப தூரமானவர் இல்லை, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தூரமான ஆள் இல்லை. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் மிக சமீபமாக இருக்கிறார். ஆமாம், எப்படி பக்கத்தில் இருக்கார்? ஆமாம், வாய்க்கு இருதயத்துக்கும் எவ்வளோ தூரம்னா சிந்திக்கிறது தான் நேரம், சிந்தனை தான், சிந்தனை தான் நம்முடைய ஆண்டவரை தேடுற நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிந்திச்சோம்னா போதும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடலாம். எரேமியா 23:23. சரி, யாராவது எங்கேயாவது போய் ஒளிஞ்சா ஒளிஞ்சிக்கலாம், ஆனா ஆண்டவர் எங்கேயாவது போய் ஒளி முடியுமா? எப்போ எது எப்படி ஒழிய முடியாது? அகிலாண்டம் முழுவதும் நிரம்பி இருக்கிறவர், அதனால தான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பார் துருமலும் இருப்பார், கடல் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சோம்னா போதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய காதில் சத்தம் கேட்கணுன்னா நாம் என்ன பண்ணணும்? சிந்திச்சாச்சுன்னா போது உடனே அங்கே ஆண்டவருடைய காதில் அந்த சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய செவி சமீபமாக இருக்கிறது, செவி திறந்திருக்கிறது. அவர் தூரத்திலிருந்து மனுஷனுடைய எண்ணங்களை அறிகிறார். அப்போ இங்கே சிந்திச்சாச்சுன்னா போது ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே பேசியாச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி அதை செய்யாமல் இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க, இது ஆவிக்குரிய சபை அப்படி இப்படி வெள்ளையும் வெள்ளையும் தான் போட்டுக்கணும், ஜிப்பாவை தான் போட்டுக்கணும், அன்னிய வாசல் இப்படி துதிச்சு ஆடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்னென்னமோ பண்ணிவிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்திங்கன்னா நிறைய சபைகளில் நிறைய விதமான கூத்தாடி வேலைகளை பண்ணிக்கிட்டு தங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, தங்களுக்கு பக்தி நிறையா வந்துருச்சு, ஆண்டவர் அவங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலரை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையான மனுஷன் என்ன பண்ணுவான்? தன்னை வெளிப்படுத்த மாட்டான், தன்னுடைய கிரியையில் தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு உணர்த்துவான். ஆமாம், தழும்பாது. ஆனால் மாய்மாலை வேஷம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வெளியில் கலரில் துணியை போட்டுக்குவான், அப்புறம் ஜபம் நடந்ததுன்னு ஆட்டம் பாடுவான், அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ வேலை பண்ணுவான். அவளுடைய அங்கே உள்ள ஒன்றும் சரக்கு இருக்காது, எல்லாம் வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் தான் சுத்தமாக இருக்குது, ஆனால் பாத்திரத்தினுடைய உட்புறம் அழுக்கும் மோசமான அசுத்தங்கள்னால நிறைந்திருக்கிறது. அப்போ பாத்திரத்தினுடைய உள்புறத்தை சுத்தமாக்கிட்டேன்னு வைங்களேன், நம்ம வெளிப்புறத்தை சுத்தமாக்க வேண்டாம், தானாக சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக தானாக சரியாகும். அப்போ அவங்க முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த உட்புறம் பாத்திரம் சுத்தமாக இருக்கிறனுடைய முகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நிறைய இருக்குது பைபிளில், நிறையா அதுக்கு ஆதாரமான வசனங்கள் இருக்குது. மனோ துக்கத்தினால் முகம் சீர்படும், இல்லை இல்லை இருதயம் சீர்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு வேண்டி நம்ம வருத்தப்பட்டு நம்ம மனம் திருந்தணும்னா நம்முடைய முகம் சீரானது. நான் செஞ்சது சரிதான் சரிதான் ஒரு தப்பாக வாதாடிட்டு இருந்தோம்னா ஆமாம், நாளுக்கு நாள் நம்முடைய முகம் வந்து அமாவாசை மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஆமாம் அழகாக இருப்பாங்க, அதனும் பிரச்சனை இல்லை. அது இருதயத்தில் இருக்கிற அழகு தான் அந்த வெளியே தெரியறது சோத்திரம். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்கணும். ஞானத்தன் கண்மலையின் தண்ணீரை குடிச்சிருக்கிறோமா, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோமா, ஞான போஜனை சாப்பிட்ருக்கிறோமா, எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்து நாம் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கோன்னு சொல்லி பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.